நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம் நண்பர்களே, நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம். சுய உதவி குழுக்களுக்கான நிகழ்ச்சி, மகளிருக்கான நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, மருத்துவ நிகழ்ச்சி, அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை நம்ம தரப்போகிறோம். இப்போ நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக கார்ப்பரேட் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஜெயண்ட் வந்து அவங்கள ஈர்த்துட்ருக்குது. அந்த ஈர்ப்புக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம யாருமே வந்து உணர்றது இல்லை. பெற்றோர்கள்னாலும் சரி, மாணவர்கள்னாலும் சரி, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிஇ எடுத்தமா, பிஎஸ்சி ஐடி எடுத்தமா, கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆனோமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பெற்றோர்கள் வந்து ஒரு உன்னதமான ஆசிரியர் துறைக்கோ, செவிலியர் துறைக்கோ, பேராமெடிக்கல் அந்த மாதிரி எதுக்கோ, அல்லது ஒரு கலை அறிவியல் துறைக்கோ தன்னுடைய குழந்தையை வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்னு விரும்புறதில்லை. அப்படி என்ன அந்த ஈர்ப்பு கார்ப்பரேட் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு அதை பற்றி பேசுறதுக்காக கடந்த 12-13 ஆண்டுகளாக ஐடி ஃபீல்டில் பணியாற்றி கொண்டிருக்கும் திரு ஆர் சத்யமூர்த்தி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. நண்பர்களே, ஒன்றை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் ஐடி ஃபீல்டு. ஆனால் அதில் வந்து ஒரு 10 வருஷமாக பணியாற்றிட்டு வெளியே வரும்போது நிறைய உடல் மன உபாதைகளோடு வர்றாங்க. இப்போ வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிளினிக்கும் வந்து அதிகமாக இருக்குதுன்னா பெரும்பாலும் அந்த துறையில் உள்ளவங்க தான் ஒரு சோர்வை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் இந்த நேர்முகம். வணக்கம் சார்.
வணக்கம். இப்போது நம்ம பேசக்கூடிய தலைப்பு இந்த தகவல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பு. அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, எதனால் மக்கள் அதை நோக்கி ஓடுறாங்க? இப்போ இந்தியாவில் மொத்தம் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 122-123 கோடி மக்கள் தொகை. இதில் 75% பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 45 வயது மிக்க இளைஞர்கள். இவங்களுக்கு இப்போ கட்டாயமாக என்ன தேவைன்னு நம்ம கேட்டால் உடனடியாக வேலை வாய்ப்பு தான். ஆக இப்போ இந்த இளைய பாரதத்தில் நிறைய பேர் வேலை வேணும் வேலை வேணும்னு வெயிட் பண்ணுறாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்குள்ளே புகுந்த ஐடி மிகப்பெரிய அளவில் இவங்களை ஈர்த்து கொண்டு இருக்கிறது. எதனால் எல்லாரும் ஐடிக்குள்ளே போகணுன்னு விரும்புகிறாங்க அப்படின்னு நானும் நிறைய பேர்த்து கூட பேசி பழகியிருக்கேன். அவங்ககிட்ட இருந்த கிடைச்ச நிறைய தகவலில் ஒரு முக்கியமான 4 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நிறையா சேல்ரி கிடைக்குது, அதாவது அதிக சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் ஐடிக்குள்ளே வேலையை தேடி போகிறோம். ஐடினா தகவல் தொழில்நுட்பம். 2வது ஆள் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஃபாரின் ட்ராவல் உடனடியாக கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம். ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணோம், ஒரு 6 மாதத்துலேயே என்னை ஃபாரின் அனுப்பிச்சு விட்ருவாங்க, அமெரிக்கா போகலாம், ரஷ்யா போகலாம் அப்படின்னு 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, சார் இந்த ஐடியில் வந்து நிறைய சேலஞ்சிங் டாஸ்க் கிடைக்கும் சார், நிறைய வேலை செய்யும் போது எனக்கு நிறைய சவால்கள், நிறைய தெரியாத விஷயம் வரும், அதையை நான் தெரிஞ்சுப்பேன், அந்த வேலையெல்லாம் பட்டு நல்லா முடிக்க முடியும், அதனால சேலஞ்சஸ் அதிகம் அப்படின்னு 3வதாக ஒருத்தர் சொன்னார். 4வது என்ன சொல்கிறாரு ஒரு நண்பர், சார் ஐடியில் ஜாயின் பண்ணால் எனக்கு உடனடியாக ப்ரமோஷன் கிடைக்கும் சார், 35 வயசில் நான் வந்து ஒரு கம்பெனிக்கே ஒரு தலைவராக போயிடுவேன் சார், ஸோ ஈஸி ப்ரமோஷன் அப்படின்னு 4வது ஆள் சொல்கிறார். சரி, இதெல்லாம் வேண்டாம், கடைசியாக ஒரு ஆளை போய் பார்க்கலான்னு அவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் ஏன் சார் ஐடியில் வரணும்னு விரும்புகிறீங்கன்னு. அவர் என்ன சொன்னார்னா, சார் கௌரவம் சார், இதில் ஒரு கௌரவம் இருக்குது அப்படிங்கிறார். ஆக திருப்பியும் நான் இந்த 5 பாயிண்ட்டை ஒரு முறை சொல்கிறேன். 1, சேல்ரி அதிகம், அதிக சம்பளம். 2, ஃபாரின் ட்ரிப், வெளிநாட்டு பிரயாணம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது, நிறைய சேலஞ்சிங் ஜாபாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. 4, பதவி உயர்வு, 30-40 வயசுக்குள்ளே நான் டக்குன்னு மேலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. 5வது பாயிண்ட்டு, இதில் கௌரவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா காரணம் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான 5-6 காரணங்கள், எதனால் ஒவ்வொருத்தரும் ஐடியை நோக்கி உந்தப்படுறாங்க அப்படின்ட்டு. சரி, இந்த 5 காரணத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? ஏன்னா இப்போ ஐடி வந்து நமக்கு 95, 96, 1995, 96 உள்ளே வந்தது இந்தியாவுக்குள்ளே. இப்போ ஏறத்தால் ஒரு 15-16 வருடங்கள் 20 வருடங்கள் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும், இந்த ஐடி நம்ம எதிர்பார்த்ததை கொடுத்துருக்கா கொடுக்கலையா, என்ன கொடுக்கல என்ன கொடுத்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன 5 பாயிண்ட்டையும் நம்ம திருப்பியும் எடுத்துப்போம். அதிக சம்பளம், யோசனை பண்ணி பாருங்கள், எத்தனை பேர்த்துக்கு ஐடியில் அதிக சம்பளம் கிடைக்குது? வெளியிலேருந்து பார்க்கும்போது வேணால் அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, சார் 1 வருஷத்துக்கு எனக்கு 10 லட்சம் கிடைக்குது, 1 வருஷத்துக்கு 8 லட்சம் கிடைக்குதுன்னு. நீங்க உண்மையிலே ஐடி துறையில ஜாயின் பண்ணனா, அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ற ஆள்கிட்ட போய் கேட்பாருங்க, அந்த கருத்து முற்றிலும் தவறானது. 2008 அப்புறம் இந்த அதிக சம்பளம் கான்செப்ட் டோட்டலி அவுட். எனக்கு தெரியும், லாஸ்ட் 13 ஆண்டுகளாக நான் வந்து சின்ன லெவல், மிடில் லெவல், தென் டாப் லெவல் பீப்புள் கூட டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அதிக சம்பளம் அப்படிங்கிற தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. 2008 வரைக்கும் இந்த போக்கு ஓரளவுக்கு உண்மை. 2008 வருஷத்துக்கு அப்புறம் ஐடி டோட்டலா வந்து தன்னுடைய பிரச்சனைகள் காரணமாக அதிக சம்பளம் கான்செப்டை நிறுத்திடுச்சு. ஆக உண்மையான கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக சம்பளம் கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. 2வது பாயிண்ட், வெளிநாட்டு பிரயாணம். சேர்ந்த 6 மாதத்துலேயே என்னை ஃபாரின் அமைச்சு விட்ருவாங்க. ஃபாரினில் நான் 1 வருஷம் இருக்கலாம், என்னுடைய குழந்தை குட்டி மனைவியும் கூட்டிகிட்டு போயிடலாம். நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ சுத்தமாக அமெரிக்காவும் அண்டு யூரோப் யூனியன் இந்த 2 கண்ட்ரீஸ்லேயும் பொருளாதார பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம், நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க பேப்பரில், மற்ற இடத்துல வந்து விசா ப்ராசஸ்லாம் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. வெளிநாட்டு பிரயாணம் அவ்வளவு எளிதல்ல ஐடி கம்பெனி மூலம் போகிறது. மேபி 100ல் 1 ஆள் 2 ஆள் வேணால் போகலாம், அவங்களும் டாப் ரேங்கில் இருக்கிறவங்க தான் போவாங்களே தவிர, இன்றைக்கி சேர்ந்தோம் நாளைக்கு வெளிநாட்டு போகணும்னு தயவு செஞ்சு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏமாற்றம் மட்டுமே தான் உங்களுக்கு மீதியாகும். 3வது பாயிண்ட்டு, புதிய புதிய சவால்கள் நிறையா இருக்குது ஐடியில், அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்ட்டு ஒரு கருத்து நிலவிட்டுருக்கு நம்ம படித்த மக்கள் கூட்டத்தில். இப்போ நீங்கள் ஐடியில் வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் தயவு செஞ்சு அவங்க கூட பழகி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் வந்து டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இஷ்யூன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் அவங்க தங்களுடைய பொன்னான நேரத்தையும் பொன்னான படிப்பையும் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒர்க்கை முடித்தோங்கிற திருப்தி வரவே வராது. நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் நண்பரோ அல்லது ஃபேமிலி குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். அவங்க வந்து டெய்லி போகிறாங்க, சின்ன சின்ன விஷயந்தான் அவங்களுக்கு வந்து ஒர்க்காக அமையும், டாஸ்க்காக இருக்கும். டாஸ்க்குனா அது ஒரு சின்ன வேலை, அது சரி பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு முடிஞ்சுது. ஆக மிகப்பெரிய சேலஞ்சஸோ இல்லை ஒரு வேலையை நல்லா அழகாக செஞ்சு முடித்தோமோ அப்படிங்கிற திருப்தியை ஐடி துறையிலேருந்து நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. 4வது பாயிண்ட்டு, ஈஸி ப்ரமோஷன், பதவி உயர்வு. எடுத்தோன்னு நம்ம ஒரு ப்ரோக்ராமராக ஜாயின் பண்ணுறோம், அப்புறம் டீம் லீடுன்னு சொல்லுவாங்க, டிஎல், டீம் லீடாகவும் அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கல் பாயிண்ட்டாகவும் அதுக்கப்புறம் மேனேஜராகவும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ எத்தனை பேர் படிச்சுட்டு வேலையே இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் அவ்வளவு சீக்கிரமாக ப்ரொமோஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்களா ஒரு கம்பெனியில்? நீங்கள் குறைஞ்சது 8, 9, 10 வருஷம் ஒர்க் பண்ணனா தான் உங்களுக்கு தேவையான குறைந்தபட்ச ப்ரொமோஷனே கிடைக்கும் ஐடியில். ஆக நீங்கள் தயவு செஞ்சு ஈஸி ப்ரொமோஷனுக்கு வேண்டி ஐடிக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய திட்டங்களையும் ஒரு தடவை திருப்பி பாருங்கள், அது அந்த அளவுக்கு உண்மை இல்லை. கடைசி பாயிண்ட்டு, இந்த கௌரவம், இதுதான் நிறைய வெத்த இழுத்துட்டு வருது. உங்கள் பையன் எங்கேயும் வேலை செய்கிறாங்க, நம்ம பையங்க பெங்களூரில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஐடியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறத நான் காதில் கேட்டிருக்கேன், ட்ரெயினில் வரும்போது, ஃப்ளைட்டில் வரும்போது, பஸ்ஸில் வரும்போதெல்லாம் கேட்டிருக்கேன். 2008 பொருளாதார சரிவு அமெரிக்கா அடைஞ்சு தான் நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. அது ஒரு வரலாற்றில் பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அத்தனை நாடுகளுக்கும் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஏன் அப்படின்னா, நிறைய பிஸ்னஸ் நமக்கு அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப் யூனியன் இவங்ககிட்டருந்து தான் வந்துட்டுருக்கு. இவங்களே பொருளாதாரத்தில் பின்னடைவு அடைஞ்சனால மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸை அவங்ககிட்டருந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. இந்தமாரி காலகட்டத்தில் ஐடியில் நீங்கள் போய் 15 மணி நேரம், 14 hours to 15 hours ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டு அந்த கம்பெனி இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது. இதே போய் நீங்கள் கௌரவமான பதவின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி எடுத்துக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆக அது ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன விலை? 15 மணி நேரம் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணணும், உங்களுடைய ஆரோக்கியம் முற்றிலும் பாதிக்கப்படும். அதில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் எடுத்து மனசில் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு கொண்டுட்டு வரணும். ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமான வளர்ச்சி மனசுலையும் சரி உடம்புலையும் சரி இருக்காது. ஸோ உங்களுக்கு கௌரவம் முக்கியமா அல்லது உண்மையான அடையாளம் முக்கியமானு நீங்கள் தயவு செஞ்சு யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம், எதனால் எல்லாரும் ஐடிக்குள்ளே போகணுன்னு விரும்புகிறாங்க, அப்படின்னு பார்த்தோம். அதிக சம்பளம், வெளிநாட்டு பிரயாணம், புதிய சவால்கள், பதவி உயர்வு, கௌரவம், இதெல்லாம் இப்போ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். சரி, இதை தவிர இந்த ஐடி துறைக்குள்ளே நம்ம வேலைக்கு போகிறனால சில குறைகளும் இருக்குது, முக்கியமான குறைகள். அது என்னென்னு நம்ம ஒன்றா பார்ப்போமே. இப்போ வந்து போட்டி அதிகமாக போயிருச்சு. ஒரு ப்ரோக்ராமர் வேணும் அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்தது அப்படின்னா 2000 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் வருவாங்க சராசரியாக. இப்போ 2013 அதே விளம்பரம் கொடுத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு வேலை காலியாக இருந்தால் ஏறத்தாழ 700-800 பேர் வராங்க. ஆக போட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். போட்டி அதிகமாக ஆச்சுன்னா நமக்கு அதனால் என்ன குறை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்ன குறை அப்படின்னா தக்காளி நிறைய விளைஞ்சிருச்சின்னு வைங்களேன், விலை கம்மியாயிரும். சாதாரண விஷயம், நிறைய தக்காளி மார்க்கெட்டில் வந்துருச்சு, சந்தையில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கிலோவுக்கு விற்கக்கூடிய விலை ரொம்ப கம்மியாயிரும். அதே மாதிரி தான் பிஇ முடிச்சுட்டு எல்லாரும் ஐடி 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 ஐடின்னு கம்பெனிக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா நான் என்ன பண்ண யோசனை பண்ணுவேன், ஒரு ஆளுக்கு 100,000 கொடுத்து, 100,000 ஒரு வருஷத்துக்கு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 வருஷத்துக்கு 100,000 கொடுக்கறது பதிலாக இன்னொரு பையனுக்கு 75,000 ஒரு வருஷத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நினைப்பேன். ஆக போட்டியை அதிகமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய சம்பளம் கம்மியாகும். அடுத்த பாயிண்ட்டு, இந்த ஐடி துறையில் ஜாப் செக்யூரிட்டி இல்லை, அப்படின்னா பணி நிரந்தரம் இல்லை. எனக்கு தெரியும், எங்கள் அப்பா அம்மாலாம் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, நானும் ஒரு காலத்தில் ஐடி வராதுக்கு முன்னாடி வேலைக்கு போனேன். சம்பளம் கம்மியாக இருக்கும், ஆனால் 10-20 வருஷத்துக்கு வேலை நிரந்தரமாக இருக்கும். நமக்கு அதுதானே முக்கியம். ஒரே நாளைக்கு அதிக சம்பளம் வாங்கிட்டு அடுத்த நாள் வேலையே இல்லாமல் வீட்டில் இருக்கிறது நல்லா இருக்குமா? ஆக ஐடியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், நிறைய கம்பெனி மூடிட்டே போயிட்டுருக்காங்க, ஜாப் செக்யூரிட்டி இல்லை, பணி நிரந்தரம் இல்லை. திடீர்னு ஒரு நாளைக்கு உங்களுக்கு நல்ல சேலரியில் ஐடி ஜாப் கிடைக்கும், ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியே இருக்காது. அவனை உங்களை கூப்பிட்டு, சாரி நீங்கள் அடுத்த கம்பெனி தேடிக்கங்கன்னு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து உங்கள் ட்ராவ் கீயை வாங்கி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவான். ஆக ஐடியை நோக்கி ஓடுற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அன்பான வேண்டுகோள் என்னென்னா, கட்டாயமாக பணி நிரந்தரம் இருக்காது, அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு அடுத்த அடியை எடுத்து வைங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஐடி ரூம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய் பாருங்கள், ஏசி ரூமு, ஜன்னல்லாம் சாத்தியிருப்பாங்க, வெளிக்காற்று எதுவும் உள்ளே வராது, உள்காற்று வெளியில் போகாது. கம்ப்யூட்டருக்கு முன்னாடியோ அல்லது ஒரு மானிட்டர் தந்துடுவாங்க, அதுக்கு முன்னாடியே நீங்கள் உட்காந்துக்கணும். 10 மணி நேரம் இருந்து 15 மணி நேரம் நீங்கள் உட்காந்து வேலை செய்யணும். அப்போல்லாம் நான் செய்யலைன்னு சொல்லாதீங்க, நான் நம்ப போகிறது இல்லை. ஏன்னா 2008 அப்புறம் ஒவ்வொரு ஐடி தொழிலில் வேலை செய்கிற சகோதர சகோதரிகளும் 10 மணி நேரம் to 15 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்க. இப்படி நீங்கள் வாரம் பூரா உட்காந்து வேலை செஞ்சு முடிஞ்சால் சாட்டர்டே சண்டேவும் நிறைய பேர் போகிறாங்க வேலையை முடிக்கணும்னு. இப்படி நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஹெல்த்துக்கு, உங்கள் உடலுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கும் போது, ஒரே ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இயற்கையான காற்று இல்லாமல், இயற்கையான வெளிச்சம் இல்லாமல், மாத்திரையை போட்டுக்கிட்டு வேண்டாத உணவு வகையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 வருஷம் இப்படியே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பில் முதுமை ஈஸியாக வந்துடும், ரத்த ஓட்டம் இருக்காது. நான் என்னோடய ஆஃபீஸில் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க டேபிளுக்கு மவுஸ்க்கு பக்கத்தில் நிறைய மாத்திரை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வயசு 70-80 நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாம், மாத்திரை சொன்னோன்னே. அவங்களுக்கெல்லாம் வயசு 25-35 தான். நான் வந்து ட்ரெயினில் போகும்போது வயசானவங்க ஒரு 65-70 வயசில் இருக்கிறவங்க நைட்டு தூங்காதுக்கு முன்னாடி மாத்திரை தூங்குவாங்க, அது பழக்கம், அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா 60-65 வயசில் உடல்நிலை கொஞ்சம் குறையணும். ஆனால் 25-35 வயசில் இருக்கக்கூடிய ஐடி தொழில்துறையில் இருக்கிறவங்களும் மாத்திரையை நம்பி தான் ஓட்டுறாங்க வாழ்க்கையை அப்படின்னா, எதனால் அவங்களுடைய சராசரியை, தட் இஸ் கால்டு என்ன சொல்லுவாங்க, சரியான லைஃப் ஸ்டைல் இல்லை. லைஃப் ஸ்டைல்னால் அவங்க வாழ்க்கையில் இப்படி தான், ஒரு நாளைக்கு குறைஞ்சது இத்தனை நேரம் நம்ம வெளியில் நடக்கணும், சூரிய ஒளி நம்ம உடம்பில் படணும், இந்த உணவு தான் சாப்பிடணும், ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்னு சில உடம்புக்குன்னு சில நியதி, சில கோட்பாடுகள்லாம் இருக்குது. நம்ம உடம்பும் வந்து நம்ம சரியாக பராமரித்தாதான் அது நமக்கு திருப்பி ஆரோக்கியம்னு ஒரு பரிசை கொடுக்கும். சும்மா சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு உட்காந்துட்டு இருந்தால் அதுவும் கெட்டு தான் போகும். ஆக இந்த ஐடி தொழில்துறையில் அந்த சூழ்நிலை காரணமாகவும், மிக அதிக நீண்ட நேரம் உழைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிற ரீசனாலையும், உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கணும். இல்லைனா உங்களுக்கு 6-7 வருஷம் கழித்து நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பளத்தை ஒரு டாக்டர்கிட்ட கொடுக்க வேண்டி இருக்கும். இது அமெரிக்காவில் இப்போ நடந்துட்டுருக்கிற விஷயம், நாங்கள் நிறையா இதில் பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். அமெரிக்காவில் என்ன நடந்ததுன்னா, இந்த 40-50 வயசு கடந்த நண்பர்கள் யாரு கடந்த 20 ஆண்டுகள் தொடர்ந்து ஐடி துறையில் கஷ்டப்பட்டு உழைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்திருக்கு. அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் உடனடியாக சரி செய்கிற விதத்தில் இல்லை, அதுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை கொடுத்து டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, இன்னும் நடந்துட்டுருக்கு. சரி, அப்போது ஆகும்போது குறைகள் என்னென்ன பார்த்தோன்னா, போட்டி அதிகம், பணி நிரந்தரம் இல்லை, இதில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் சூழ்நிலை காரணமாக ஆரோக்கியத்துக்கு நிறைய குறைபாடுகள் வர சான்சஸ் இருக்கு. இதை தவிர அடுத்த இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. என்ன 2 பாயிண்ட்னா, ஸ்ட்ரெஸ் அதிகம். ஸ்ட்ரெஸ்னா ஒரு இனம் தெரியாத கவலை அல்லது பயம், மன சோர்வு, இப்படி நம்ம நிறைய விதத்தில் தமிழில் சொல்லலாம். சரி, நீங்கள் கேட்கலாம், என்னங்க சார் மற்ற துறையிலெல்லாம் ஸ்ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மற்ற துறையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வேறு, ஐடி துறையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வேறு. மற்ற துறையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எளிதாக சரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் துறையிலையோ அல்லது ஒரு பேங்கிங் செக்டார்லேயோ அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்தமாரி டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால ஈஸியாக சரி பண்ண முடியும். ஆனால் ஐடி துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணும்னா மிக அதிக அளவு சிரமப்பட வேண்டியிருக்கும். இந்த சிரமமானது ஒரு குறிப்பிட்ட நாளடைவில் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். சரி, இந்த ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா என்ன சார், நான் வந்து அதுக்கு மாத்திரை கேத்திரை பாவட்டு சரி பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஐடி துறையிலேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அவ்வளோ சீத்தில் போகாது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 நண்பர்கள் என்னுடைய கண் முன்னாடியே ஹார்ட் அட்டாக்கில் உயிரிழந்திருக்காங்கன்னு நான் ரொம்ப வருத்தத்துடனும் மனவேதனையுடனும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என் கண்ணெதிர்க்கா 29 வயது ஒரு பெண், கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆயிருந்தால் கூட நீங்கள் வேறு மாரி சொல்லலாம், அவங்க குடும்ப பொறுப்பு அது இதுன்னு. கல்யாணம் ஆகாத பெண் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது தவறியிருக்காங்க. ஒரு 43 வயது ஒரு நண்பர், குடும்பஸ்தர், ஒரு 2 குழந்தைக்கு அப்பா தவறியிருக்காரு. ஒரு வாலிப பையன், 24 வயசு பையன் தவறியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் காரணம் ஆஃபீஸில் தான் இதெல்லாம் நடந்தது அல்லது ஆஃபீஸுக்கு வரும்போது நடந்தது. இவங்க எல்லாருமே என் கூட ஐடியில் வேலை செஞ்சவங்க தான். ஆக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம மனசில் இருக்கிற நம்பிக்கை வேறு, நம்மளுடைய உடல் உறுப்புகள் வேறு. நமக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து அடுத்த ஒரு 30 வருஷம் இப்படியே வேலை செய்வேன், இப்படியே இளமையாக இருந்துருவேன், என்னால் இதை விட அதிகமாக ஐடியில் சாதிக்க முடியும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய இதயம்னு ஒன்று இருக்குது, ஹிருதயம், அது ஹார்ட். நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி ஒரு நாள் பூரா 10 மணி நேரம் உட்காந்துட்ருக்கோம், என்ன அதுக்கு வேலை கொடுக்குறோம், ரத்த ஓட்டம் எங்கேருந்து வரும். ஆக ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப அதிகம், அதை நீங்கள் யோசனை பண்ணி வச்சுக்கோங்க, கவனத்தில் வச்சுக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நாள் போக்கில் பெண்களுக்கு சொல்லக்கூடாத பிரச்சனைலாம் வந்திருக்கு. ஆக நீங்கள் இதெல்லாம் வந்து கருத்தில் வச்சுக்கணும். சும்மா எடுத்தவொடனே ஐடி ஐடி ஐடின்னு போகிறத விட நிறைய நல்ல நல்ல துறைகள் இருக்குது. கூட்டத்தை நோக்கி நீங்கள் ஓடாதீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, யோசனை பண்ணுங்கள். 2008 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாரி ஐடி ஃபீல்டு இல்லை. சரி, இப்போ அடுத்து இன்னொரு குறைகள் முக்கியமானது பார்க்கணும். இப்போ பிஇ முடித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் தெரியுமா இந்தியாவில்? இப்போ பிகாம், பிஎஸ்சி, மற்ற துறையில் யாருமே படிக்கிறது இல்லை. எல்லாரும் போய் சேரக்கூடிய ஒரு படிப்பு என்னென்னா பிஇ. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 பேர்த்தில் 30 பேர் பிகாம் படிப்பாங்க, 20 பேர் பிஏ படிப்பாங்க, அடுத்து 20 பேர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரின்னு படிப்பாங்க, அப்புறம் கொஞ்ச தூரம் வேறு டிஎம்இ போவாங்க, அப்புறம் பிஇ போவாங்க. பட் இப்போ எல்லாருமே வந்து பிஏ நோக்கியே போகிறாங்க. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருமே பிஇ பிஇன்னு படிச்சுட்டு இருக்கிறதுனால ஐடியில் வந்து ஆல்ரெடி நிரம்பி வழியுது. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதில்ல, ஆட்களை எடுக்கிறது நிறுத்திட்டாங்க. ஸோ ரொம்ப போட்டி அதிகமானனால நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னா திருப்பி உங்களுக்கு வேண்டிய மதிப்பும் கிடைக்காது, உங்களுக்கு வேண்டிய சேலரியும் கிடைக்காது. ஒரு அடிமை போல் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற துறைகளை பற்றி யோசனை பண்ணுங்கள். ஆசிரியர் துறை இருக்குது, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எவ்வளவோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, பர்ச்சேசிங் இருக்குது, ப்ரொடக்ஷன், பிளானிங், அதுக்கப்புறம் நீங்கள் சொந்தமாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்க முடியுமா, டிவி துறை நிறையா இருக்குது. ஆக இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான குறைந்தபட்ச இதுக்கு என்ன தகுதிகள் வேணுமோ அதை நீங்கள் குவாலிஃபை பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இதுக்கு அப்புறமும் நீங்கள் ஐடி தான் நீங்கள் போகணுன்னு விரும்புனீங்கன்னா நிச்சயமாக வந்து நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, வரக்கூடிய நாட்களில் காலமே உங்களுக்கு பதில் அளிக்கும். ஐடி இனிமேலும் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கறதுல என்னால அந்த அளவுக்கு நம்பிக்கையை எடுத்துக்க முடியல.
அதாவது நீங்க பட்டியலிட்டு சொன்னீங்க குறைகள் எல்லாமே, சேலரி, ஃபாரின் ட்ரிப்பு, சேலஞ்சஸ், ப்ரமோஷன்ஸ், ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரெஸ்டீஜ், இதெல்லாம் இருக்குன்ட்டு உள்ளே வர்றாங்க மாணவர்கள், இளைஞர்கள் வர்றாங்க. எப்படி ஒரு வெளிச்சமான ஒரு பொறிய நோக்கி ஈ போய் சிக்கிக்குதோ, பீட்டில்ஸ் போய் சிக்கிக்குதோ, அது மாதிரி இளைஞர்கள் வந்து சிக்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அந்த டீம் ஸ்பிரிட், குழு மனப்பான்மை அப்படின்னு நம்ம ஒரு கேள்விப்படுறோம். அந்த ஒரு சொற்றொடர் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்திருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். ஒரு அருமையான ஒரு குழு மனப்பான்மை அது மூலமாக வந்திருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். அப்புறம் இந்த ஹையரார்க்கி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அங்கே கிடையாது. யாரை பார்த்தாலும் ஹாய் ஹலோ. இப்போது நீங்கள் ஒரு அரசு துறை எடுத்துட்டிங்கன்னா மேலதிகாரியை வந்து ஐயா சார் அப்படி தான். இங்கே அப்படி இல்லை, அவன் டீம் லீடராக இருப்பான், அவனும் ஹலோ ரமேஷ் அப்படி தான், கீழே உள்ளவனும் ஹாய் சுரேஷ் அப்படி தான் பேசுகிறாங்க. அதை பற்றி சொல்லுங்களேன்.
அந்த டீம் ஸ்பிரிட்டுங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் தான் நீங்கள் சொன்னது. அதில் ஒரு சூட்சமம் இருக்குது டீம் ஸ்பிரிட்டில். ஆமாம், இப்போது ஒரு டீமில் வந்து மொத்தம் 4 பேர் இருக்காங்க வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராமர், லக்ஷ்மணன் அண்ட் பரதன் வச்சுக்கலாம். இந்த டீமுக்கு லீடு வந்து ராமராக இருப்பார். லக்ஷ்மணனும் பரதனுக்கும் அந்த அளவுக்கு சரியான விதத்தில் தன்னுடைய வேலையை செய்ய தெரியாது, அவங்களுக்கு சரியாக வேலை செய்ய தெரியாது. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துடைய பொறுப்பையும் ராமர் மேலே போட்டுருவாங்க. நான் வந்து என்னுடைய டீமில் மொத்தம் 30 பேர் இருக்காங்க வைங்களேன், 30 பேர்த்துக்கிட்டையும் போய் நீ வேலை செஞ்சியா நீ வேலை செஞ்சியான்னு தனித்தனியாக கேட்டுட்டு இருந்தால் டைம் வேஸ்ட்டாக போயிடும். நேராக என்னை கூப்பிட்டு கேட்டுருவாங்க. அவங்க சரியாக வேலை செய்யலை அப்படின்னா டீம், அந்த டீமுக்கு ஒரு லீடு இருப்பார், அவருக்கு அதுதான் டிஎல், டீம் லீடுன்னு பேர், அவங்கள பிடிச்சிருவாங்க. ஆக தன்னுடைய டீமில் வேலை செஞ்சவனோ வேலை செய்யாதவனோ யாராக இருந்தாலும் அதோடைய முழு பொறுப்புகள், பொறுப்புகள்னால் ரெண்டுமே இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மைனஸ் பாயிண்ட் இருக்குது, ரெண்டுமே அந்த டீம் லீடுக்கு போயிடும். அதனால் ஒரு டீமில் 30 பேர் இருந்தால் 30 பேர்த்துக்கிட்டையும் நம்ம கேள்வி கேட்டுட்டு வேலை வாங்கிட்டு இருக்க முடியாது. ஒரே ஒரு ஆளை போட்டுருவோம், அந்த ஆளை அவருடைய அதிகாரி கூப்பிட்டு கேட்பாரு, என்னங்க போன மாதம் ஒரு வேலை கொடுத்தேன் உங்களுக்கு, 10 நாளில் முடிக்கணும்னு சொன்னேன், முடிச்சிங்களா? முடிக்கல. அந்த டீம் லீடு வந்து எனக்கு கீழே இருக்கிற ஆள் சரியில்லை, அவர் சரியில்லை அப்படிலாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் டீம் ஸ்பிரிட்னு ஒரு கான்செப்ட் வந்தது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து அமெரிக்காவோ அல்லது வெளிநாட்டு கூட பேசும்போது அந்த டீம் லீடு மட்டும்தான் மற்றவங்க என்னென்ன பண்ணினாங்க, என்னென்ன பண்ணலை, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தொகுத்து சொல்லிடுவார். ஸோ டீம் ஸ்பிரிட்டில் வந்து ஒரு பக்கம் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா தெரியாததை பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அவர் சொல்லி கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் தான் நமக்கு அந்த செய்தி நம்மளை வந்து அடையும். இல்லைன்னா நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும், அவரும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பார், அது சரியான தீர்வா அப்படின்னு நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு பக்கம், ஒரு பக்கம் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா டீம் லீட் ஆகிட்டார்னா அவருக்கு பொறுப்பு அதிகம், தன்னுடைய வேலையை மட்டும் செஞ்சால் பத்தாது, தனக்கு கீழே இருக்கக்கூடிய 10 நபர்களோ அல்லது 20 எம்ப்ளாயியோ அவங்களையும் வேலை செய்ய தூண்டி வச்சு அந்த வேலையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தணும். அதுதான் டீம் ஸ்பிரிட். ரெண்டாவது இந்த ஹையரார்கி லெவல் சொன்னீங்க, அது பொதுவாக எல்லா கம்பெனிலையும் ஒரே மாதிரி தான் வரும். எப்படி வரும்? அக்கவுண்ட் ஹெட்டு, அதுக்கு கீழே ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், அதில் வந்து சீனியர் ஜூனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர் அசோசியேட் மேனேஜர்ஸ் வரும், அதுக்கப்புறம் டிஎல், ஃபோக்கல் பாயிண்ட், தென் கன்சல்டன்ட். இது வந்து எதுக்கு ஹையரார்கி லெவல் வச்சுருக்காங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டிங் பர்பஸ். எல்லா விஷயமும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்க முடியாது, சில சில விஷயங்களை சில பேர்த்துக்கிட்ட இருந்து கேட்டு எடுத்துப்பாங்க, அதோட நிறுத்திடுவாங்க. பேரை சொல்லி கூப்பிட்றது, தோல் மேலே கை போட்டு உட்கார்றது, ரெண்டாவது டேபிள் மேலே தான் அவங்க உட்காருவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இறக்குமதி செய்யப்பட்ட கலாச்சாரங்கள், நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள்லேருந்து இறக்குமதி பண்ணிட்டோம். இவங்க சொன்ன மாரி அங்கே மரியாதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, 60 வயசு ஆனாலும் உங்களை பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ரெண்டாவது உங்கள் டேபிள் மேலேயே வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஏறி உட்காந்துப்பாங்க, சேரில் உட்கார மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கலாச்சார சீரழிவுகள் கூட நம்ம சொல்லலாம். இதை வந்து நிறைய பேர் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, காலப்போக்கில் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டுருக்காங்க. பட் இதனால் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கிடைச்ச மாதிரி எனக்கு தோணலை.
இந்த கார்ப்பரேட்னால நம்ம கல்ச்சர் வந்து சீரழியுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஃபுட் கல்ச்சர் மாறிடுச்சு, எல்லாமே நம்மளோட எத்திக்ஸ், மாரல்ஸ் எல்லாமே மாறிப்போச்சு. சரி, இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? ஏன்னா நீங்கள் ஒரு 12-13 வருஷமாக இதில் இருந்திருக்கிறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பர்சனல் வியூஸ் அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஃபஸ்ட்டு அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேளுங்க, அவங்க தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான நண்பர்கள். நண்பர்கள்னு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எது வேணாலும் அவங்க கூட பேசி அவங்களுடைய அறிவுரைகளை வாங்கலாம். உங்கள் மேலே அதிக அக்கறை செலுத்தக்கூடிய முதல் ஸ்டெப்ஸில் இருக்கிறவங்க அப்பா அம்மா தான். ஒன்று, கருத்து வேறுபாடு இருந்தால் பேசி தீர்த்துக்குங்க. ரெண்டாவது எடுத்தோன்னா ஐடிக்குள்ளே வரணும் நீங்கள் நினைக்காததுக்கு முன்னாடி முக்கியமான பேப்பர் படிங்க, புள்ளி விவரங்களை சேகரிங்க. உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஐடி எந்த அளவுக்கு உங்களுடைய கனவுகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலிமை வாய்ந்ததாக இப்போது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா தயவு செஞ்சு ஐடிக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே 2 வருஷத்தில் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிடுவீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை சந்தர்ப்பமெல்லாம் அந்த அளவுக்கு சரியில்லை. சரி, அப்போ ஐடிக்குள்ளே போகலன்னா சார் நான் எங்கே சார் போட்டோம் நீங்கள் அப்படி கேட்குறீங்க. அதுக்கும் நிறையா வழிவகைகள் இருக்குது. நீங்கள் பொறுமையாக நீங்கள் பாருங்கள். ஆசிரியத்துறை இருக்குது, அக்ரிகல்ச்சரல் இருக்குது. அக்ரிகல்ச்சரில் வந்து ஆர்கானிக் முறைப்படி எவ்வளவோ கருத்துக்கள் நமக்கு புத்தகங்கள் வாயிலாக இன்டர்நெட் வாயிலாக வந்துட்டுருக்கு. நீங்கள் எடுத்து பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதுக்கு எவ்வளவோ தொழில் உதவி பண்ணக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது ஒரு அக்ரிகல்ச்சர் வந்து இப்போது அடுத்து ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா உணவு பற்றாக்குறை இந்தியாவில் வர சான்சஸ் இருக்குது. நிறைய உணவு நம்ம இறக்குமதி தான் பண்ணிகிட்ருக்கோம். உணவு பொருட்களை பருப்பு வகையில் நிறைய விஷயம் வந்து நம்ம கன்னடாலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்மளே கொண்டுட்டு வர பார்க்கலாம். ஆசிரியர் துறை, தென் மாஸ் மீடியா கம்யூனிகேஷன், தென் நிறைய கலை சம்பந்தமான தொழில் நுணுக்கங்கள் நிறையா இருக்குது. ஆக நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். கரைக்கிறவனுக்கு கல்லும் கரையும்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது, ஐடி தொழில்துறை ஆல்ரெடி ஆளுக அதிகமாக இருக்காங்க. அவங்களாலேயே உள்ளே வச்சுக்கிட்டு அவங்கள என்ன பண்ணதுன்னு தெரியாமல் நிறைய தொழில் நிறுவனங்கள் மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. திருப்பியும் நீங்கள் அந்த கணத்தில் தான் போய் விழுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 2-3 தடவை யோசனை பண்ணிக்கிங்க. ரெண்டாவது, இந்த கலாச்சாரம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த டிவி மூலமாகவும் இன்டர்நெட் மொபைல் இதன் மூலமாக என்னென்ன செய்திகள் வருது, எப்படி பரிமாற்றங்கள் நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து நீங்கள் விலகி இருந்தாலே போதுமானது. நீங்கள் கலாச்சாரத்தை ஒரு படி மேலே தூக்கிட்டீங்கன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து விலகி இருங்க. ஒன்று, அதை தேவையில்லாமல் பரப்புவதை தடை செஞ்சுருங்க. அதை பற்றி நீங்கள் பேசக்கூட வேண்டாம். ரெண்டாவது, நம்மளுடைய உணவு வகைகள் வந்து இப்போ பாருங்கள், ஃபாரின்ஸில் நான் பார்த்துருக்கேன், அயல் நாட்டில் நம்மளுடைய யோகாவையும் நம்மளுடைய வெஜ்ஜு எல்லாருமே வந்து மாறிட்டு வராங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விலை மதிப்பு இல்லாத இந்த கலாச்சாரம் அடுத்தவங்க கண்ணுக்கு பெருசாக தெரியுது. அங்கே இருக்கிறவங்க வந்து யோகா முறைப்படி கற்றுக்கிட்டு, போன மாதம் நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பேப்பர்கள் போட்டிருந்தது. யோகாவை வந்து அமெரிக்கன் அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான உடற்பயிற்சியாக நீங்கள் நினைக்கணும்னு சொல்லி எல்லா ஸ்கூலுக்கும் ஆர்டர் போட்டிருக்கு. எல்லா முதன்மை பேப்பர்லேயும் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஆக நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணனாலே போதும். கலாச்சாரத்தை நம்ம வளர்த்தணும்னு அவசியமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம பேணி பாதுகாத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிக முறையாக ஃபாலோ பண்ணனாலே போதும், நம்ம கலாச்சாரம் தானாக உயிரோடு உட்காந்துரும். ஆக நீங்கள் நிறையா நல்ல நல்ல கருத்துக்களை படிங்க. பொருளாதாரம் சம்பந்தமான சில முக்கியமான தகவலை படித்து தெரிஞ்சுக்குங்க. எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, அடுத்து என்னென்ன வேலைவாய்ப்பு துறை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மிகப்பெரிய படிப்பு படித்த நண்பர்கள் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பெங்களூரில். யாருக்கெல்லாம் 95 ரூபா சைவ சாப்பாடு ஒரு நாள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நீங்கள் 3 நாள் வாங்கினீங்கன்னா. அவர் பாருங்கள், அவங்க படித்தது வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூட்டில் இந்தியாவில் படிச்சிருக்காங்க. 4-5 நண்பர்கள் வந்து வெவ்வேறு வேலை செஞ்சுட்டு கடைசியில் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக இந்தியாவில் வந்து வெளிநாட்டு ஆளுகள்லாம் வந்து சம்பாதிச்சுட்டு போகிறாங்க, நம்ம இங்கேயே இருந்துக்கிட்டு நமக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம். எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. உங்களை சுற்றிலையும் எவ்வளவோ தகவல்கள் இருக்குது, எவ்வளவோ புக்கு இருக்குது. இதை நீங்கள் படித்து பார்த்தாலே போதுமானது. உங்களுக்கு அடுத்து எதில் உங்களுக்கு செயல்பட முடியும், என்ன துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படும், உங்களுடைய பொருளாதாரம் ப்ளஸ் சந்தோஷம் அப்புறம் உங்களுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறையை நீங்கள் எடுங்க.
தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து ஒரு பக்கம் நம்ம பொருளாதாரத்தை வலுப்படுத்தி இருந்தாலும் தனி மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது அது சில குறைகளை வந்து நமக்கு ஏற்படுத்தி தான் இருக்குது. அதை ரொம்ப நெகிழ்ச்சியாக சொன்னாங்க திரு ஆர் சத்யமூர்த்தி அவர்கள். இந்த தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றாக நிறைய துறைகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆசிரியர் துறை, விவசாயத்துறை, உணவுத்துறை, மாஸ் மீடியா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கடந்த 12-13 ஆண்டுகளாக இந்த துறையில் இருந்ததுனால அதை வந்து ஒரு சீர்தூக்கி பார்த்து அவருடைய கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு நம்ம நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக சிறக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு அருள் புரியட்டும். வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். உங்க வாழ்க்கை நல்லபடியாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் நல்லது செய்யட்டும். நன்றி.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் ஆர் சத்தியமூர்த்தி அவர்கள்.
உடன் உரையாடியவர் என் கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422-243-1055 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ புரோகிராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.